உணர்வு பூர்வமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்பதை நாம் அறிந்தும் வைத்திருக்கின்றோம். அது ஒரு நல்ல உணர்வாகவும் இருக்கிறது. உணர்வு பூர்வமாக வாழ வேண்டியது நம்மீது உளப்பூர்வமான ஒரு தேவையாக நம்முடைய மனதில் இறைவன் அமைத்திருக்கின்றான். உணர்வு பூர்வமான வாழ்க்கை என்றால் அது என்ன? சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை அவ்வளவும் உணர்வு பூர்வமான வாழ்க்கை. என் மனதில் எது இருக்கிறதோ அது உணர்வாக இருக்கிறது. அந்த உணர்வை கொண்டு நான் வாழ வேண்டும். உணர்வின் முக்கியத்துவம் அது சத்தியத்தின் அடிப்படையை கொண்டதாக இருக்கிறது என்பதல்லாமல் இல்லை. பொய் பேச வேண்டாம் என்று மனதில் இருக்கிறது, மற்றவர்களை முகஸ்துதி பண்ண வேண்டாம் என்றும் மனதில் இருக்கிறது, பிறர் மனம் நோகும்படி புண்படும்படியாக ஒருவரை இழிவுபடுத்துவது கூடாது என்பதும் மனதில் இருக்கிறது. ஒவ்வொரு செயலுக்கும் முன்பாக மனதில் அடிப்படையாக ஒரு எச்சரிக்கையும் நல்ல உபதேசமும் தடையும் அனுமதியும் அனைத்தும் கலந்த ஒரு உணர்வு மனதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக இது தேவையா என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்க விரும்பி முதலில் பேச்சும் பின்னர் என் கை கால்கள் அசைவின் காரணமாக செயல்பாடுகளும் அமைகின்றன. பேச்சும் கை கால்களின் செயல்பாடும் உணர்வுக்கு பிரதிபலிப்பாக இருக்க வேண்டுமே தவிர உணர்வுக்கு எதிராக இருக்கக்கூடாது. உள்ளட்சமுடையவர்கள், தங்களுடைய சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புபவர்கள், இவ்விதமாக மனதில் இருக்கக்கூடிய பிரித்தறிவிக்கக்கூடிய மாபெரும் சக்தி உள்ளுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எது நல்லது, எது ஏற்புடையது, எது அழகானது என்ற ஒவ்வொன்றும் மனதில் இருக்கும் பொழுது அதற்கு புறம்பாக செயல்படுவது என்பது அழகுக்கு நேர்மாற்றமான செயலாக, நன்மைகளுக்கும் விரோதமானதாக, நியாயங்களுக்கும் கொஞ்சமும் அருகதை இல்லாததாக என்னை நான் அமைத்துக் கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஈடுபடுகின்றேன். ஒவ்வொருவரும் அவர்களுடைய உள்ளத்தை முன்னிறுத்தி பின்னர் அவர்கள் அதனை வழிபட வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெளியில் வர வேண்டுமே தவிர இல்லாத ஒன்று வார்த்தைகளாக வருவது நமக்கு ஆகமானதல்ல. நமக்கு எதிராகவே நாம் செயல்படுகின்றோம். உள்ளத்தில் எது நமக்கு நல்லதாக இல்லையோ அதை உபயோகப்படுத்தி அதிலிருந்து ஒரு லாபத்தை நான் அடைய முடியும் என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக நல்லறிவு கொடுக்கப்பட்டிருந்தும் அதற்கு விரோதமாக செயல்படக்கூடிய பாதையை எடுத்துக்கொண்டோம். நம்பிக்கை என்ற ஒன்று உங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த நம்பிக்கைக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்துள்ள அனுமதி உங்களுடைய இருதயத்தில் அமைந்திருக்கிறது. வழிகாட்டக்கூடிய ஒரு அனுமதி, நல்ல உபதேசத்தைக் கொண்டு உங்களுக்கு அது அறிவிக்கின்றது நன்மை எது என்பதை. நாம் அதை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த உணர்வை அமைப்பது உங்களுடைய இறைவனாக உங்களை வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறான். உங்களை வழிநடத்துவதும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த தடையும் நாளைய வாழ்க்கையில் நிகழக்கூடாது என்ற அந்த சத்தியத்தையும் உங்களுக்கு உணர்த்தி நன்மைகளுக்கு தவிர என்னுடைய வாழ்க்கை எதிலும் நான் எனக்கு எதிராகவே அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் உணர்ந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய இருக்கின்றது. சிந்தித்து உணர்ந்து செயல்படுபவர்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் நற்கூலி. அவர்களுக்கு கவலையும் இல்லை, துக்கப்படவும் மாட்டார்கள். உங்களுடைய இறை பக்தி என்பது உணர்வோடு செயல்பட வேண்டிய அந்த வழிமுறை. அந்த வழிமுறைதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பாகவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து, இன்று முதலாக இருதயத்தில் எது நன்மையாக இருக்கின்றதோ அந்த நியாயத்தை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு அமைத்துக் கொண்டு, அதனை வழிகாட்டியாகவும் எடுத்துக்கொண்டு, அது மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில் அதனை நான் ஏற்புடையதாகவும் விரும்பத்தக்கதாகவும் எனக்கு நான் ஆக்கிக் கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது நன்மைகள் நமக்கு துலங்க ஆரம்பிக்கின்றது. நன்மைகள் என்பது முதலில் என்னுடைய தீமைகள் எல்லாம் நீங்குகின்றன. அந்த தீமைகள் நீங்குகின்றனவா இல்லையா என்பதை நான் அறிவது எவ்விதம் என்றால், பொறுமையை நான் கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றேன். அவசரத்தில் அவ்வளவும் தவறுகின்றது. அந்த தவறை நாம் உணர்வதில்லை. அந்த உணர்வு கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது. உணர்வு அற்றத்தன்மை கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது. அந்த கவனக்குறைவில் நான் எதனை இழக்கின்றேன் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. இறுதியில் பெரும் நஷ்டத்தை அடையும் பொழுது மட்டும்தான் நான் இவ்விதமாக கவனக்குறைவாக இருந்துவிட்டேனே என்று கூறுகின்றோம். கவனக்குறைவு எப்படி ஏற்படுகிறது என்றால், உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்திற்கு உணர்வுக்கு நேர் விரோதமாக நாம் செயல்படும் பொழுது, அதில் எனக்கு இந்த உலகத்தின் ஆதாயம் இருக்கிறது என்று எப்பொழுது நாம் செயல்படுகின்றோமோ அன்று கவனக்குறைவு ஏற்படுகின்றது. அந்த நிமிடம் கவனக்குறைவு ஏற்படுகின்றது. கவனக்குறைவு ஏற்பட எனக்கு துன்பத்திற்கான பாதை திறந்துவிடப்பட்டுவிட்டது. நான் அந்த பாதையில் நுழைந்து விடுகின்றேன். இன்னமும் நான் என்னுடைய துன்பத்தை அடையவில்லை, ஆனால் அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். எப்படி மாடியிலிருந்து இறங்க வேண்டும், குதிக்கக்கூடாது என்றிருக்கிறதோ, குதித்து விட்டேன். இன்னும் கீழே என்னுடைய உடல் தரையில் அடிபடவில்லை, நான் இறங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடிபட்ட பிறகு எதுவும் செய்வதற்கில்லை, அதற்கு முன்பாகவே நான் திருந்த வேண்டும். என்னுடைய கவனத்தின் குறைவு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை இன்று நான் உணர வேண்டும். கவனக்குறைவு என்னிடம் இருக்கிறது அல்லது இல்லை என்பதை நான் அறியக்கூடியது எந்த வகையில் என்றால், எனக்கு கவலை இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்துத்தான். கவலை எப்பொழுது இருக்கிறதோ கவனக்குறைவான பாதையின் மீது நான் ஏற்கனவே அமைந்து விட்டேன். இன்னும் அந்த துன்பத்தை அடையவில்லை, அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். இங்கு வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது முன்னமேயே என்னுடைய இலக்கு என்னுடைய மனதில் இங்கு அமைந்துவிட்டது. நான் என்னுடைய உடல் பின்னே வருகின்றது, வழி முன்னே சென்று விட்டது, அது அந்த இடத்தையும் அடைந்துவிட்டது. நான் அதனை தொடர்ந்து செல்கின்றேன். என் உடல், என்னுடைய மனம் ஏற்கனவே அங்கு வந்துவிட்டது, உடல் பின்னே வருகிறது. இது உங்களுடைய இலக்கு உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டுவிட்ட பிறகு உங்களுடைய உடல், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வழிமுறை அவ்வளவும் அந்த இலக்கை நோக்கித்தான் செல்லுமே தவிர, அதற்கு மாற்றமான பாதையை ஒருபோதும் அது அடைந்துவிட முடியாது. உங்களுடைய மனதை நீங்கள் சீர்திருத்தி பார்க்கும் பொழுது அதில் நன்மைகள் இருக்குமானால் உங்களுடைய இலக்கு நன்மையை நோக்கி, அதில் உள் உணர்வுக்கு மாற்றமாக உணர்ச்சிகள் இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கை கேடுகளை நோக்கி. இது முன்னமேயே அறிவிக்கப்பட்டுவிடுகின்றது. மனதில் கவலை இருக்கிறதா அல்லது அமைதி இருக்கிறதா என்பதை அறியும் பொழுது, கவலை என்ற ஒன்று இருக்கிறது என்றால் உங்களுடைய உணர்வுக்கு மாற்றமாக, இறை வழிபாட்டுக்கு மாற்றமாக உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி பொய்யிலும் அநியாயங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்று நீங்கள் உண்மைக்கு புறம்பாக எண்ணி அதில் சொற்ப லாபத்தை சம்பாதித்த பிறகு இதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். இது உங்களுக்கான ஒரு கடுமையான சோதனை. மனதில் தவறான எண்ணங்கள் இருக்கும் பொழுது, உணர்வுக்கு புறம்பாக உணர்ச்சிகளில் நான் வாடும் பொழுது, அதனை நான் பிரயோகித்து என்னுடைய இறைவனுடைய எச்சரிக்கைகளையும் மீறி, கவலை ஒன்று இருக்கிறது அதனையும் மீறி நான் ஒரு லாபத்தை சம்பாதிக்கின்றேன், அது இதுதான் வழி என்று எனக்கு அறிவிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய துர்ச்சகனத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். தவறை நன்மை என்று நம்ப வைத்த பிறகு நமக்கான நன்மைகள் என்ன பாக்கி இருக்க முடியும்? அவ்வளவு நன்மைகளையும் தவறான பாதையில் நாம் பிரயோகிக்க ஆரம்பிப்போம். பெரும்பாலானவரின் வாழ்க்கை இவ்விதமாகவே அமைந்துவிட்டது. நல்ல பாதையை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது இதில் நீ விளங்க மாட்டாய் என்று கூறுவதும், தவறான பாதையை கொண்டால் இதுதான் சரியான பாதை, நீயும் அவனை பார்த்து கற்றுக்கொள் என்று கூறக்கூடிய அளவுக்கும் சமுதாயம் பெரியவர்களும் தீமைகளை உங்களுடைய வாழ்க்கையாக பாதையாக அமைத்துக் கொண்டு செயல்படுங்கள் என்று உபதேசம் செய்யும் அளவுக்கு ஆகிவிட்டது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உணர்வுக்கு மாற்றமாக உணர்வுகளில் வாழ்வதற்கு விரோதமாக உணர்ச்சிகளில் ஒருபோதும் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அந்த உணர்ச்சிகளில் ஆவதற்கு முன்பாக உங்களுடைய பாதைகளை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு எதிராகவே நீங்கள் திருப்ப வேண்டாம். இறைவனிடமிருந்துள்ள ஒரு நற்செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, உணர்வு. அந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கையின் பாதை, அதனை நீங்கள் வழிபட வேண்டும், அதனை நீங்கள் வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிறந்தாழ்த்த வேண்டும். அதற்கு மேலாக ஒரு வழிமுறையை அதற்கு புறம்பாக ஆக்கிக்கொண்டு, புறம்பான வழிமுறையை நன்மைகளுக்கு மேலாக ஆக்கிக்கொண்டு, அதில் ஒரு சொற்ப லாபத்தை நாம் சம்பாதிக்கும் பொழுது அது இறைவனிடமிருந்துள்ள மிக கடுமையான சோதனை. நன்மைகளில் நாம் அவர்களுக்கு அதிகமாக்குகின்றோமா, நன்மைகளை அவர்களுக்கு வழங்குவதில் நாம் விரைந்து செயல்படுகின்றோமா? அவ்வாறல்ல, அது அவர்களுக்கான சோதனை. தீய வழிகளில் உணர்வுக்கு விரோதமான பாதையில் அவர்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய கணக்கு பொய் கணக்காகவும் தவறான கணக்காகவும், அவர்களுடைய எண்ணங்கள் பெரும் சீரழிவை அவர்களுக்கு ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் உதவியற்றவர்களாக அமைந்துவிடுவார்களே, அதுவரையில் அவர்கள் செல்வார்கள். உங்களுடைய பாதையை இன்று நீங்கள் சீர்திருத்தி பார்க்காத வரையில், சிந்தித்து உணராத வரையில், சிந்தித்து நன்மையை நீங்கள் உணருங்கள், தீமையை நீங்கள் தெளிவாக பிரித்தறியுங்கள், அவ்வளவுதான். உங்களுடைய பாதையில் அவசரம் இருக்குமானால், முந்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால், அவசரமும் தவறு, முந்திச் செல்வதும் தவறு. நெருக்கடியில் ஆகிக்கொண்டு ஒருவரை ஒருவர் நெக்கி தள்ளிக்கொண்டு தான் ஒரு இலக்கை அடைய வேண்டும், பிறருக்கு கூடாது, பிறரை அடைந்துவிடக்கூடாது என்ற போட்டியும் பொறாமையும் கொண்டு வாழும் காலமெல்லாம் உங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கை நீங்கள் அமையவில்லை. ஒவ்வொருவருடைய தேவையையும் இறைவன் அறிந்திருக்கின்றான், அவர்களுக்கு உரிய கூலியை நிச்சயமாக அவர்களுக்கு அவன் அளித்துக் கொண்டிருக்கின்றான். அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுடைய உணர்வுகளையும் அமைத்திருக்கின்றான், அவர்களுக்கு தேவைகளையும் அறிவிக்கின்றான். அந்த தேவைகள் அவன் அளவிட்டுக் கொடுப்பதாகும். உணர்வு அந்த அளவை அந்த உணர்வு நிர்ணயிக்கும். எனக்கு பிறரிடம் போய் கேட்பது சங்கோஜமாக இருக்கிறது, ஒரு விஷயத்தை ஒரு தேவையை கொண்டு. ஆனால் பிற இன்னொருத்தனோ வேகமாக சென்று கேட்டுவிடுகின்றான், அவனுக்கு அந்த மரியாதையை பற்றி கவலை இல்லை, அவனுடைய இலக்கெல்லாம் என்னுடைய காரியம் நிறைவேறுகிறதா இல்லையா என்பதுதான். அவனுக்கு அந்த காரியம் நிறைவேறுகின்றது, என்னை விட அதிகமாகவே அவன் சுகபோகங்களில் இருக்கின்றான், வாழ்க்கை வசதிகளோடு இருக்கின்றான், எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. காரணம், வாய் பேச மறுக்கின்றது, மற்றவனுக்கு எந்த அளவுக்கு அவனுடைய வாய் பேசுகின்றதோ அந்த அளவுக்கு என்னால் பிறரிடம் போய் எனக்கு இதை வேண்டும் என்று ஒருவரிடம் உதவி தெரிந்திருக்க எனக்கு வழியில்லை. இந்த உணர்வும் உணர்ச்சியும் இறைவன் உங்களை எந்த அளவுக்கு வழிநடத்துகின்றான், எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான் என்பதை அறிவிக்கிறதே தவிர, அவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகியவனாக தன்னுடைய போக்கில் யார் வேகமாக செயல்படுகின்றானோ, தன் மதிப்பையோ மரியாதையோ கண்ணியத்தையோ புறக்கணித்தவனாக நிச்சயமாக அவன் சம்பாதித்துக் கொண்டிருப்பது உங்களை கவலையிலும் ஆழ்த்த வேண்டாம். நீங்கள் இறந்து விட்டதாக உங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்த வேண்டாம். உங்களுடைய பாதை இறைவனுடைய புலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கின்றது. இனி அவனிடமிருந்துள்ள நற்கூலி, அவர்கள் பெறக்கூடிய அந்த சொற்பமான அற்ப காலத்திற்கு உதவக்கூடிய அந்த கூலியை விட சிறந்தது. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பாதையை விட்டும் விலகியவர்களாக ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய உணர்வுகளிலிருந்து தவறியவர்களாகவும் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். உணர்வை மறத்து போனவர்களாக நாம் வாழும் காலமெல்லாம் கவலையும் பயமும், இனம் புரியாத ஒரு மனதில் இயக்கமும் ஆற்றாமையும் நிச்சயமாக இருக்கும் காலமெல்லாம் பயபக்தியோடு வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாவ மன்னிப்பை தேடி வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த பாவ மன்னிப்பை நான் தேடும் பொழுது, நான் திருந்துவதற்காக எங்கு நான் பாவம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தேடி கண்டுபிடிக்கின்றேன். பாவ மன்னிப்பு தேடுங்கள். வெறும் பாவத்தை மன்னித்துவிடு என்று கூறுவதற்கு ஏன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்று கூறுவோம், பாவ மன்னிப்பு சொல்லுங்கள் என்று கூறுவோம். பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது எங்கு தவறுகின்றீர்கள், எங்கு கவனம் திரும்பிவிட்டது, எந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள், இது விஷயமாக உள்ளத்தினுடைய உணர்வு என்ன கூறுகின்றது, உணர்ச்சிகளில் நீங்கள் ஆகும் பொழுது, அவசரம் என்ற ஒன்று இருக்கும் காலமெல்லாம் நாம் உணர்ச்சிகளில் ஆகிவிட்டோம். அதில் தீமைகளைத் தவிர நன்மைகளுக்கு இடம் கிடையாது என்பதை துல்லியமாகவும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் கொடுக்காமலும் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். உணர்வு பூர்வமான வாழ்க்கை, உளப்பூர்வமான வாழ்க்கை. அந்த உளப்பூர்வமான வாழ்க்கை மனதில் அமைதியையும் மனதில் சங்கடத்தையும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய நிம்மதியை கிடைக்கக்கூடிய மனத்தாங்களுக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க பேருதவியாக இருக்கும் இறைவனுடைய உதவி அது. உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக அது உணர்வின் அடிப்படையில் அமைய வேண்டும். என்றென்றும் அந்த உணர்வை விட்டும் அது வெளியேறிவிடக்கூடாது. உணர்வுக்கு அப்பால் அது வெளிப்பட்டுவிடக்கூடாது. உணர்வுகள் உங்களுக்கான நல்ல உபதேசமும் எச்சரிக்கையும் உங்களுக்கான வரம்பு மீறாமல் இருப்பதற்காக பெரும் தடையாகவும் கவனம் தவிடாமல் இருப்பதற்காக வேண்டி இறைவனுடைய மாபெரும் அருளாகவும் இருக்கிறது அந்த உணர்வு. உணர்வின் அடிப்படையில் செயல்படும் பொழுது மட்டும்தான் நான் எங்கு இருக்கின்றேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், இறைவனுக்கு பொருத்தமானவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, இறைவனுக்கு விரோதமானவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, சைத்தானுடன் நான் கூட்டாளியாக ஆகிவிட்டேனா, அவ்வாறு கைவிடப்பட்டு விட்டேனா என்பதையும் குறித்து நான் அஞ்சு கொள்ள முடியும். உள்ளட்சம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டிய சூழ்நிலையில்தான் என்று இருக்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு கவலை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு துன்பமான நிகழ்ச்சி நடந்துவிடுமோ என்று பயப்படக்கூடிய ஒரு தருணம், நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த காலத்தை இன்று நாம் அஞ்சிக் கொள்கின்றோம். என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக. அவ்விதமாக மன்னிப்பு தேடும் பொழுது உங்களுடைய முயற்சி என்ன என்று நீங்கள் உணர்வீர்களானால் எங்கு நான் தவறுகின்றேன், உணர்வுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடையே நான் உணர்ச்சிகளின் பக்கம் ஆகிவிட்டேன் என்பதற்கான ஒரே அறிகுறி அவசரம். அவசரத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கவனம் மாறிவிட்டது. நாளைய வாழ்க்கையை பற்றி நான் என்று கவலைப்படுகின்றேன். அவசரம் அவ்விதமாக இல்லை. நாளைய வாழ்க்கையில் எனக்கு துக்கம் ஏற்பட்டுவிடுமோ என்று நான் இப்பொழுது கவலைப்படுகின்றேன். எப்பொழுது என்றால் உங்களுடைய நாளைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் வந்த பிறகுதான் நான் அதை மறுத்து இப்படி ஆகிவிடுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு துக்கம்தான் என்றால் இப்பொழுதே எனக்கு அது வந்துவிட்டதை போன்று நான் அமர்ந்து விடுவேன். ஆனால் இறைவனுடைய வாக்கு உங்களுக்கு எந்த துக்கமும் ஏற்பட வேண்டாம், கவலையும் வேண்டாம். இப்பொழுது எனக்கு கவலை வந்துவிடுமோ, நான் போகிற போக்கு அப்படித்தானே இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. யாரை இறைவன் கைவிட்டு விட்டானோ அவர்கள் மனநிலையில் தாழ்வு மனப்பான்மையுடையவர்களாக எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே அமர்ந்து விடுவார்கள். பிறருடைய தூண்டுதலுக்கோ அல்லது எவ்வளவு உற்சாகம் கொடுத்தாலும் சரி அவர்களுடைய மனம் அதில் ஈடுபடாது. தான் கைவிடப்பட்டு விட்டவன் என்ற அந்த உணர்ச்சி அவர்களை மேலோங்க செய்யும். இது இறைவன் கைவிட்டு விட்டான் என்பது பொருளாகும். ஏறக்குறைய மனநோயாளிகளுக்கான ஒரு அறிகுறி ஆரம்பித்து விட்டது. மனநோய்க்கு ஆளாகிவிட்டார்கள், மனம் பேதலிக்கக்கூடிய நிலை அடைந்து விட்டார்கள் என்ற அந்த ஒரு ஆரம்ப சூழ்நிலை அறிவிக்கின்றது. யார் தாழ்வு மனப்பான்மையை கொண்டு பிறனம் முகம் கொடுக்காமலும் வெளியில் செல்லாமலும் அமர்ந்துவிடுகின்றார்களோ அவர்களை இறைவன் கைவிட்டு விட்டான் என்பதை தவிர இல்லை. யார் இன்னமும் வெளியில் நடமாடக்கூடிய அந்த தெம்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த கவலை நான் உனக்கு நன்மையை அளித்துக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதும் என்று அறிவிக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் உன்னுடைய போக்குகளில் நீ கவலைப்படுவதிலிருந்தும் நான் உன்னை பாதுகாக்கவில்லை. அது உன்னுடைய உணர்வுகளின் பக்கம் திரும்புவதற்கும் பாவமணிப்பு தேடுவதற்கும் உரிய ஒரு பாதையாக. நீ அதை எடுத்துக்கொண்டால் அது உனக்கு நல்லதாக இருக்கும். நிச்சயமாக என் புறத்திலிருந்தும் மன்னிப்பு. இன்னும் நீ செய்த தவறுகளிலிருந்தும் உன்னை வெளியேற்றி நன்மையின் பால் நான் ஈரேற்றம் செய்கிறேன். நம்பிக்கை கொள்பவர்கள் நீங்கள் வரம்பு மீறியவர்களாக இருந்த போதிலும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை கவனியுங்கள். இது வேண்டாம் என்று அது இறைவனுடைய வார்த்தை. உங்களை மன்னித்த பிறகுதான் அந்த வார்த்தையை கூறிக்கொண்டிருக்கின்றான். நல்லதாக எது இருக்கிறதோ என்னுடைய மனதில் அதுவரையில் இறைவன் என்னை கைவிடவில்லை என்பதுதான் உண்மையான பொருளாகும். நன்மையாக என்ன இருக்கின்றதோ என் மனதில் இன்றும் கூட நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் இன்று நான் மனதில் வைத்திருக்கக்கூடிய என் மனதில் இருக்கக்கூடிய உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு நன்மை என் வசம் இல்லை. அதனை எவ்விதம் நான் நிலைப்படுத்திக் கொள்வது என்பது எனக்கு தெரியவும் இல்லை. இந்த நிலையில் எங்கிருந்து வந்தது இந்த வார்த்தை என்றால் உங்களுக்கு முடியாத ஒன்று, உங்களால் நம்பிக்கை கொள்ள முடியாத ஒன்று, ஆனால் நல்ல விஷயம் ஒன்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது இன்னமும் இறைவன் உங்களுக்கு அந்த துன்பத்திற்கான சூழ்நிலையிலிருந்து விலகக்கூடிய பாதையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். முதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டு. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீமைகள் இல்லை, துன்பங்களும் இல்லை. உணர்வின் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் உங்களுடைய தவறான பாதைகளையும் தவறான உங்களுடைய கூட்டாளிகளையும் விட்டுவிடுங்கள். உங்களுடைய எண்ணங்களின் மீது நினைத்திருங்கள். முதலில் உங்களை தவறான பாதையின் மீது வழிநடத்தக்கூடிய உங்களுடைய கூட்டாளிகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி. ஒரு காலம் அவர்களை உங்களுடைய இருதயத்துக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். அவர்கள் உணர்வுக்கு எதிரான பேச்சை பேசும் பொழுது நிச்சயமாக அவர்கள் இறைவனுக்கு விரோதிகளாகவே இருக்கின்றார்கள். யார் இறைவனுக்கும் அவனுடைய உணர்வுக்கும் விரோதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்களும் விரோதிகள் தான், நீங்கள் அவர்களுக்கும் விரோதிகள் தான். இதனை நேரம் காலம் நிலைப்படும் அந்த நாளில் நீங்கள் ஒருவரை துரோகிகளாகவும் விரோதிகளாகவும் பார்க்க வேண்டாம். இப்பொழுது அறிவிக்கப்பட்டுவிட்டது. இறைவனுக்கே விரோதமாகவும் துரோகமாகவும் நீங்கள் செயல்படும் பொழுது மனிதர்களை ஏமாத்திரும். யாரெல்லாம் இந்த துரோகத்திற்கும் இணை வைப்பிற்கும் நன்மைக்கு பதிலாக தீமையைக் கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த இணை வைப்பு, கெட்டதை கொண்டுதான் வாழ முடியும், நல்லதை கொண்டு வாழ முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு கெட்ட முன்னுதாரணமாக இருப்பதை ஏற்றுக்கொண்டும் தானும் அந்த முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றும் எவ்வளவு பிரியமாதமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை விட்டும் விலகி கொண்டிருக்கின்றான் என்பதையும், எவ்வளவு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதோ கவலையும் பயமும் அது தாழ்வு மனப்பன்மையாக ஆகி மனம் பேதரித்த நிலைக்கு ஆகிவிடுவதற்கு முன்பாக தெரிந்து கொள்ளுங்கள். மனம் பேதரிக்க ஆரம்பித்துவிட்டால் இறைவன் கைவிட்டு விட்டான் என்பது பொருள். எந்த மன நோயாளியையும் இதன் காரணமாக, இந்த சத்தியத்தின் காரணமாக குணமாக்க முடியாது. அது இறைவழி மருத்துவத்திற்கு ஆகுமானதும் அல்ல. நான் இறைவழி மருத்துவத்தில் குணமாக்குவேன் என்று கூறுவது ஒருபோதும் சாத்தியமில்லை, அவன் கைவிடப்பட்டவனாக இருப்பதன் காரணமாக. அறிந்து கொள்ளுங்கள், யாரை இறைவன் கைவிட்டு விட்டானோ அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவதோ அவர்களுக்காக பாவமளிப்பு தேடுவதோ ஒரு காலம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடகல்ல, தகுதியானதும் அல்ல. மனம் பேதரித்து விட்டால் அந்த மனதிலிருந்துதான் அவனுடைய சுகமானது வழியானது மாற்றமாக அமைய வேண்டும். அந்த மனம் திருந்தினால் தவிர அவனுக்கு நன்மைகள் கிடையாது. மனமும் பேதரித்து விட்டது, எதனையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை. வெறித்த பார்வையுடனும் கலங்கமான பார்வையுடனும் இருந்த இருப்பிலேயே என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கிக் கொண்டு தான் வாழ வக்கில்லாதவன் என்ற அந்த நிலையை கொண்டு மேலும் 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 அவர்களுடைய நிலைமை மோசமாக கொண்டிருக்கும் பொழுது இறைவன் கைவிட்டு விட்டான். அவர்களுக்காக இறைவழி மருத்துவமும் கிடையாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யாராலும் குணப்படுத்த முடியாது. இது இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் வரம்பு மீறி, எல்லா வரம்புகளையும் மீறி மற்றவர்களையும் வழிகெடுத்து தானும் வழிகெடுத்து குடும்பங்குடலாக வழிகெடுத்ததன் காரணமாக அந்த சாபக்கேடு நிலை பெற்றுவிட்டது. மன நோயாளிகளை ஒருபோதும் குணமாக்க முடியாது. யாராலும் அந்த குணமாக்குதலுக்காக நீங்கள் இறைவனிடம் திரும்புவது, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர் என்று உண்மையானால் அது உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுதியானதல்ல. இறைவனுடைய தீர்ப்பு உறுதியானது. மன நோய்க்கு ஆளாகாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய கோபத்தின் காரணமாக நான் பிறரை தரக்குறைவாகவும் வரம்பு மீறியும் அவர்களுடைய மனதை புண்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் நான் சைத்தானாக கைவிடப்படுகின்றேன். இறைவனை நான் புறக்கணித்து விட்டேன். இறைவனும் என்னை விட்டும் கண்ணியம் உண்டவனாக விலகிக் கொண்டான். அவன் இனி நம்மிடம் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய கேடுகள் உங்களை விட்டு நீங்குவதற்கு வெகுகாலம் பிடிக்கலாம். இறைவன் மன்னிக்கலாம், அல்லது அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கும் வரையில் உங்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். எந்த அளவுக்கு நான் மற்ற மனிதர்களுடைய மனதை புண்படுத்தினேனோ அந்த அளவுக்கு நான் அதே துக்கத்தை அனுபவித்து பொறுமையை கொண்டு அதனை கடந்து என்னுடைய பாவ மன்னிப்பிற்கான வழிகளை நான் தேடிக்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து வேறு வழி நமக்கு இல்லை. எண்ணங்களின் மீது சத்தியமாக இறைவன் அது உணர்வாக ஆக்கியிருக்கின்றான். அதற்கு வடிவம் கிடையாது, அதில் பாதைகளும் இருக்கின்றன. நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிற பாதைகளும் இருக்கின்றன. இறைவன் அமைத்துள்ள ஒரே பாதையும் இருக்கிறது. நன்மைக்கு எதிராகவும் உண்மைக்கு எதிராகவும் மாற்று வழிகள் கிடையாது. எப்பொழுது அதற்கு புறம்பான பாதை மேற்படுகிறீர்களோ மாற்று வழிகள் ஏகப்பட்டவை இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று விரோதமாகவும் ஒன்றுக்கொன்று எதிரானதாகவும் எப்பொழுது பல வழிகள் இருக்கின்றனவோ அப்பொழுது ஒரே வழியை விட்டு தவறிவிட்டீர்கள் என்பது பொருள். எப்பொழுது பல மனிதர்களிடம் என்னுடைய ஒரு தேவைக்காகவும் அல்லது நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை ஈடுபடுத்திக் கொண்ட பிறகு அதிலிருந்து வெளியேறுவதற்காக வேண்டி மனிதர்களிடம் கேட்கின்றேனோ அப்பொழுது நேர் வழியை விட்டு தவறிவிட்டேன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வழியை காட்டுவான். அப்படி காட்டிய பிறகு தன் வழியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று விரும்புவானே தவிர அடுத்தவர்களுடைய வழிகள் நீங்கள் போகக்கூடாது என்றும் அவன் விரும்புவான். அவ்விதமாக போனால் நீங்கள் அவர்களுக்கு விரோதிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். என்னை மதிக்கவில்லை என்று அவன் கூறுவான். என்னிடம் ஏன் அப்பொழுது கேட்டாய் என்றும் கூறுவான். ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வழிமுறை. தன் பெருமையை கொண்டு அந்த வழிமுறையில் நன்மை இல்லாவிட்டாலும் அந்த வழிமுறையில் நன்மை இருக்கலாம் என்று இவனுடைய யோகத்தின் காரணமாக அவங்களை வற்புறுத்தினாலும் அதுதான் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் அவரிடம் கேட்டுவிட்ட காரணமாகவும் உங்கள் மீது அவர்கள் அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பது போன்று அவர்கள் நடிக்கின்றார்கள். ஆனால் அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்று விரும்புவார்கள். இவ்விதமாக ஒவ்வொருவரும் தம் தம் வழிமுறைதான் சிறந்தது என்று அவர்கள் எண்ணும் பொழுது இதனுடைய பாதையை விட்டும் நாம் வழிகட்டுவிட்டோம். வழிகட்டவர்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு அறியாத நிலையில் தாங்கள் அதனை வாழ்ந்து அனுபவித்திராத நிலையில் இதுதான் வாழ்க்கை என்று நமக்காக அறிவிப்பார்கள். நாமும் அறிகின்றோம். அவர்களிடமும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. அதிலிருந்து அவர்கள் மீள்பவர்களாக இல்லை. இவர்களிடம் ஏன் நாம் வந்து நம்முடைய பாதை நம்முடைய நேர்வழிக்கான பாதையை இவர்களிடம் கேட்டோம் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு நிச்சயமாக இறைவன் கற்பித்திருப்பான். கொஞ்சம் அவசரம் காட்டாமல் சிந்தித்து உணர்பவர்களாக இருந்திருப்போமேனால் உங்களுடைய பாதை தவறிவிட்டது என்பதை அறிவதற்கான ஒரே சூழ்நிலை என் மனதில் அமைதி இருக்கிறதா இல்லையா, அவ்வளவுதான். அமைதி இல்லாத போதெல்லாம் இந்த இளைஞர் மன்னிப்பாயாக மனநிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனநோயாளிகளாக ஆவதிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது அடுத்தவனிடம் சென்று எனக்காக ஒரு வழியை கேட்டேனோ அவனும் உலகத்தின் வழிகளை தவிர அற்ப பொருள்களை அடையக்கூடிய அந்த பாதைகளை தவிர வேறு எதனையும் அறிந்திருக்க மாட்டானோ. ஒவ்வொருவருத்தனும் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வழி இருக்கின்றதோ ஒருவரிடமே பல வழிகளையும் வைத்திருக்கின்றானோ அறிய வேண்டும். உண்மைக்கு ஒரு வழிதான். உண்மைக்கு புறம்பாக போகும்பொழுது மட்டும்தான் பல வழிகள் ஒன்றுக்கொன்று எதிரும் புதிரமானவை. கேடுகளில் ஆயிரம் வழிகள் உண்டு. பொய் சொல்றதுக்கு ஆயிரம் பொய் சொல்லணும். உண்மைக்கு அந்த ஒரு உண்மையை தான் திருப்பி சொல்ல முடியும். பொய்களை இட்டு கட்ட முடியாது. நேர் வழி ஒன்றுதான். உங்களுடைய கவலைகளுக்கான சூழ்நிலை இன்று மாற்றப்பட்டதாக ஆகட்டும். உங்களுடைய கவலை உங்களுக்கு இனி கிடையாது. எப்படி என் இறைவனே என்னுடைய கவலைக்கு நான் எவரிடமும் அதற்கான விடிவை தேட மாட்டேன். எனக்கு உணர்வை புதுப்பித்துக் கொடுப்பாயா? நான் உணர்வை மீண்டும் பார்க்க வேண்டும், உணர வேண்டும். சத்தியத்தின் மீது நான் நிலைப்பட வேண்டும். உன்னை தவிர சத்தியத்தின் மீது நிலைப்படுத்த எனக்கு எந்த வகையும் வழியும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. நீயே உதவியை செய்வர்கள்லாம் மேலானவன், பாதுகாப்பவர்கள்லாம் சிறந்தவன் என்ற அந்த உணர்வை எப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உள்ளட்சம் உடையவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அனைத்தையும் திறந்து விட்டீர்கள். மனிதர்களுடைய வழிமுறைகள் எதனையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒருபோதும் அவர்களிடம் இறைஞ்சி எனக்கான ஒரு வழியை தேட மாட்டேன். கடன் வாங்குகின்றீர்களே, இது நல்லபடிதானா? ஒரு கடனை வாங்கிவிட்ட பிறகு உங்களுடைய சம்பாத்தியம் அவ்வளவும் அதற்குத்தான். உங்களுடைய கூட்டத்திற்கோ உங்களுடைய வாழ்க்கைக்கோ உதவாது. கடன் வாங்கித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். கடன் வாங்குவது தவறு என்று உங்களுடைய இருதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து மீள்வது என்பது மீளும் வரையில் நான் நரகத்தில் வாழ்வதை போன்றது என்பதை நீங்கள் அறியாதவர்கள் இல்லை. ஒரு நாள் உங்களுடைய வட்டியை கொடுக்காவிட்டால் மறுநாள் உங்களை இழிவுபடுத்துவான். அவ்வளவு பேர் முன்னிலையிலும் உங்களை இழிவுபடுத்துவான். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் இல்லை. அவன் மிக கெட்டவன் என்பதை அறிந்திருந்தும் வட்டி வாங்குபவர்கள் மனித சமுதாயத்திலேயே இல்லாதவர்கள், மனிதாபிமானம் மற்றவர்கள், இறைவனுடைய பகிரங்கமான துரோகிகள் என்று அறிந்திருந்த போதிலும் கூடியிருப்பவர்கள் வேடிக்கை பார்ப்பார்களே தவிர உங்களுக்கு உதவ மாட்டார்கள். அப்படி உதவி செய்வதற்கும் அவர்களுக்கு சக்தி இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். இவ்வளவு பலகீனமான சூழ்நிலையை கொண்டிருக்கிற மனிதர்கள் அமைந்திருப்பதற்கு காரணம் அவ்வளவு பேரும் இறைவனுக்கு விரோதிகள் தான். உங்களை இந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த அறிவு வேண்டும். வட்டி வாங்கக்கூடாது, கடன் பேச்சு கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெரும் கவலையை ஏற்படுத்திவிடும். இருக்கும் கவலையை விட இந்த கடனையும் அடைக்க வேண்டும், வட்டியையும் கொடுக்க வேண்டுமே என்று உங்களுடைய இருதயத்தில் அந்த கவலை இல்லாமலா வாங்கினீர்கள்? வாங்கும் வரையில் தான் ஒரு பைசா செலவு செய்ய கவலை ஏற்படுத்தும். அதிலிருந்து உங்களுக்கு நரக வேதனை ஆரம்பமாகிறது. இதில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? மனிதர்கள் உங்களுக்கு கேடுகளை விளைவித்து விட்டார்களா, அல்லது அவசரத்தின் காரணமாக ஒரு துன்பத்திலிருந்து மிக பெரும் துன்பத்திற்கு நான் ஆளாகக்கூடிய வழிமுறையை தேர்ந்தெடுத்தேனே? அவ்வளவும் தெரிந்திருந்தும் படித்திருந்தும் உள்ளத்தில் உணர்வுகளாக நீங்கள் படிக்க வேண்டும். இது மட்டுமே புத்தகம். உணர்வில் எது இருக்கின்றதோ அது மட்டும்தான் உங்களுடைய புத்தகமாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தகமாக இருக்க வேண்டும். தெளிவடையாத நிலையில் உங்களுடைய காரியங்கள் எதிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. தெளிவடைந்த நிலையில் அந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு நீங்கள் தயங்கவும் கூடாது. அதாவது பொறுமையை கடைபிடிப்பதில் நீங்கள் தயக்கம் காட்டக்கூடாது. அவசரம் இனி நம்முடைய வாழ்க்கையில் கூடாது. பக்கத்தில் இருந்தாலும் சரி, அது பெரும் பொக்கிஷங்களாக இருந்தாலும் சரி, அது எனக்கு ஆகாது. மிகப்பெரும் சோதனை இரண்டு. இதோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இருக்குது. ஒரு கையெழுத்து போடுங்க, அவளும் தந்துடலாம். உங்களுக்கு ஒருபோதும் இல்லை. என் இறை உணர்வுகளோடு நான் வாழ வேண்டும். இதில் தான் இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் இந்த புத்தகத்தில் உங்களுக்காக எழுதாதது எதுவும் இல்லை. சிறிதோ பெரிதோ உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் முடிவு முறையில், ஆரம்பம் முதலாக முடிவு முறையில் உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக என்னென்ன தேவையோ அவ்வளவும் இந்த கவனத்தில் எழுதியிருக்கின்றான். அந்த புத்தகம் மட்டுமே உண்மையான புத்தகமாக இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது போதுமான வழிகாட்டியாகவும் சிறந்த நாளைய வாழ்க்கைக்குரிய ஒரு நல் உபதேசமாகவும் சத்தியத்தை அப்படுக்கில்லாமல் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷமாகவும் அது விளங்குகின்றது. அந்த இருதயத்திலிருந்தும் விளங்கிவிட வேண்டாம், அந்த இருதயத்திலிருந்தும் தவறிவிட வேண்டாம். உங்களுடைய நன்மைகளுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதன் காரணமாக கவனம் புத்தகத்தின் பக்கம் திரும்புகின்றது. அந்த புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டி இறைவனுடைய பேரருள் கொண்டிருக்கக்கூடிய ஞானமிக்க அந்த விஷயங்கள் அங்கிருக்கின்றன. உங்களுக்கு பொறுமையை தவிர அது எதனையும் கற்பிக்காது. அந்த பொறுமையில் கவனமும் கவனத்தில் இறை ஆற்றல் பெருகுகின்றது. கவனத்தில் இறைவனுடைய ஆற்றல் பெருகுகின்றது. இது சரிதானா என்பதை பார்ப்பதற்கு முதலில் சந்தேகத்தை நீக்குங்கள். சரி என்று தெரிந்த பிறகு இதில் வாழ முடியுமா என்று நீங்கள் உங்களுடைய எதிர்கேள்வியை ஆரம்பிக்காதீர்கள். இப்பொழுதுதான் நான் கெட்ட சக்திகளோடு உறவாட ஆரம்பிக்கின்றேன், இது சாத்தியமா என்று. சத்தியம் தானே நிலைபெறும், தானே உயர்ந்தோங்கும். அதில் நாமும் நிலைப்படுத்தப்படுவோம், உயர்த்தப்படுவோம் சத்தியத்தோடு கலந்துவிட்ட பிறகு. உணர்வு, அந்த உணர்வின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட பிறகு சந்தேகமும் கொள்ளாமல் இது மட்டுமே தான் எனக்கு வழி என்று யார் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கின்றார்களோ, கவனத்தோடு உணர்வின் பக்கம் திரும்புகின்றார்களோ படிப்பதற்கு ஒப்பா. இந்த படிப்புக்கு இணையாக எந்த படிப்பும் இல்லை. இதற்கு வெளியே உள்ள படிப்பு அவ்வளவும் இதற்கு விரோதமானதுதான். அந்த படிப்பு உங்களுக்கு அறிவிப்பது பணம் சம்பாதிக்க வேண்டும். குணமா அல்லது பணமா? பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் இறுதி படிப்பு முடியும் வரையிலும் குணத்தை விட்டுவிட்டுத்தான் உங்களுடைய பணத்தை அபகரிக்கக்கூடிய அந்த படிப்பின் பக்கம் செல்ல வேண்டும். குணநலன் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம், பணநலம் என்று கேள்விப்பட்டதில்லை. அதுதான் சுகபோகம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அது ஒரு போகம்தான், ஒரு சொற்ப காலமாக சொற்ப காலத்திற்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு போகம்தான். உங்களுடைய முயற்சியினுடைய அற்பமான பலன்கள் தான். சுகபோகங்களில் ஈடுபட வேண்டாம். மனதின் சுகத்தில், மனதின் ஆறுதலில் நீங்கள் உங்களுடைய மனம் உங்கள் காதலிக்க வேண்டும் என்று தவறு நீங்கள் செய்யவில்லை என்று. இது இறைவனுடைய ஆறுதல். வீணாக கலக்கமடைய வேண்டாம். நான் என்ன தவறு செய்தேன் என்று பிறரிடம் கேட்கும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், நாம் தவறு செய்யவில்லை, முன்ஜென்மத்தில் செய்த பாவம் என்று. முன்ஜென்மத்தில் பாஸ் ஆகித்தானே வந்தேன் இந்த ஜென்மத்துக்கு, பிறகு எப்படி அந்த பாவத்தவரை எனக்கு இன்னைக்கு நினைச்சு நிற்க முடியும்? பதில் சொல்ல மாட்டார்கள். கர்மவினையெல்லாம் முன்ஜென்மத்தில் நான் நன்மைகள் செய்து இறுதியாக இந்த ஜென்மத்தை அடைந்திருக்கின்றேன் என்றால் முன் ஜென்மத்தினுடைய பாவம் இல்லை, அதன் காரணமாக தான் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்றேன். பாவம் இருந்தால் திரும்பவும் கெளியாக புனையாக நான் போயிருக்கும். அது உண்மையாக இருக்குமானால் மனிதர்களுடைய பேச்சுக்கள் இவ்வளவு அர்த்தமற்றவையாகவும் ஒரு சின்ன குழந்தை கூட எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு இப்படியும் ஒரு கதையா, முன் ஜென்மம், ஏழு ஜென்மம், பத்து ஜென்மம், 84 ஜென்மம் என்று கூறக்கூடிய இந்த ஒரு பேய் கதையை விட மோசமான கதையை நாம் கேட்டு சீர்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று ஒரு பச்சை குழந்தை கூட புரியும். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் உண்டு. கவனத்தின் காரணமாக பொறுமையை கொண்டு நான் ஒரு ஒரு விஷயமும் தவறு என்று அறியும் பொழுது நன்மைக்கான பாதையினுடைய விளக்கங்கள் அதிகமாக எனக்கு தெளிவை கொடுக்கின்றன. இந்த தெளிவில் இறைவனுடைய ஆற்றலும் உண்டு. முகதாட்சணியம் என்று கூறுவீர்கள், அது இறைவனுடைய ஆற்றலில் உள்ளது. அதை பார்த்தாலே சரியா போகும். அவர்கிட்ட போனா ஒரு விடுவி கிடைக்கும். இதெல்லாம் நன்மைகளின் மீது அதிகமாக வாழ்க்கை அமைந்திருக்கும் பொழுது இறைவனுடைய ஆற்றல் அவர்களுக்கு நல்லறிவாக பெறுகின்றது. இந்த புத்தகத்திலிருந்து அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது. இது அவர்களுடைய வாழ்க்கைக்கு முழுமைக்கும் அவர்களோடு சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பேரொழியாகவும் இருக்கின்றது. அவர்கள் மீதும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்கும் மிக பெரும் பேரொழியாகவும் நற்செய்தியாகவும் இறைவனுடைய பாக்கியங்கள் அவர்களுக்கும் நிரம்ப பெற்றதாகவும் அது அமையும். ஒளிமிக்க அந்த வாழ்க்கையின் மீது நாமும் அமைய வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் அந்த ஒளி அதிலிருந்து அவர்கள் கிடைக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது நாம் விரும்ப வேண்டும். இதற்கான நற்கொழி இன்னும் பேரொழி ஒளிமிக்க பாதையின் மீது இன்னும் நான் தீர்க்கமாகவும் உறுதியாகவும் அமையக்கூடிய மாபெரும் இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தின் பக்கம் யார் திரும்புகின்றார்கள் அவர்களுக்கு? இது மட்டுமே தான் புத்தகம், இதற்கப்பால் புத்தகம் இல்லை. அறிவுடையோருக்கும் நற்செய்திகளை ஏற்றுக்கொள்வோருக்கும் கவனம் தவறக்கூடாது என்று தன் நன்மைக்காகவே யார் சிரத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள் அவர்களுக்கும் இது தவறிடுமோ தவறிவிட்டோமோ என்ற பயபக்தியுடன் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த புத்தகம் நேர்வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேர்வழியின் மீது நீங்கள் அமைய வேண்டும். நேர்வழி உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அதற்கு மாறாக நீங்கள் செல்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு கவலையின் மூலமாகவும் இனம் புரியாத பயத்தின் மூலமாகவும் சதா சர்வ நேரமும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பு வரும்பொழுது மன்னிப்பாயாக இறைவனே, அந்த நேரத்தில் என்ன வகையில் உணர்வுக்கு மாற்றமாக உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி தவறுகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோமோ முடிந்தவரையில் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், அல்லது முடிந்தவரையில் உங்களை கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அங்கு இறைவனுடைய உதவி உங்களுக்காக இருக்கும். சங்கடமோ நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு துயரம் இருக்கின்றதே என்ற இறைவன் மீது ஆதங்கமோ வேண்டாம். மற்றவர்களெல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள் என்ற அந்த எண்ணம் வேண்டாம். உலகம் முழுமையிலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வளவு பேரும் நோயாளிகள், அவ்வளவு பேரும் ஒரு மனிதன் பாக்கி இல்லாமல் அவ்வளவு பேரும் நோயாளிகள், அவ்வளவு பேருக்கும் நாளைய வாழ்க்கை வறுமை ஏற்பட்டுடுமோ என்ற அச்சம் இல்லாமல் இல்லை. இது இரண்டும் சத்தியமாக அவர்கள் மீது நிறைவேற வேண்டிய ஒன்று, வம்சங்களாக தொடர வேண்டிய ஒன்று. இவ்வகையில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட கால எல்லை உண்டு. அந்த கால எல்லைக்காக சேர்த்து வைத்த பணமும் இருக்கின்றது. அந்த பணத்தை உணவுக்கு கூட உபயோகப்படுத்த வழி இல்லாத அளவுக்கு அவர்களிடம் நோய்களும் அவர்களிடம் வேதனைகளும் மனவேதனைகள் கூட அவர்களை உண்ண விடாமல் தடுக்கின்றது. அவர்களுடைய பொருள்கள் வீணடிக்கப்படுகின்றன தவறான பாதைகளிலும். யாருக்காக சேர்த்து வைத்தார்களோ அந்த பணம் அவர்களுக்கே பெரும் பிரச்சனையாக அமைகின்றது. அவன் வழிகட்டு விட்டான், தன்னுடைய சந்ததியினரையும் வழிகெடுத்தான். காரணம், இவன் சந்ததியினருக்கு கொடுத்ததும் அவனுக்கு ஊட்டுவித்ததும் அவனுக்கு கற்பித்ததும் தவறான பாதையில் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும், நேர்மையான பாதையில் சம்பாதிக்க முடியாது. தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கண்கூடான மனித விரோதியாகவும் உள்ளத்திற்கு விரோதியாகவும் உணர்வுக்கு விரோதமாகவும் இறைவனுக்கு பகிரங்கமான துரோகியாகவும் வாழ்ந்ததன் காரணமாக அந்த குடும்பம், அவர்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தைகளும் சரி சந்ததிகளும் சரி நிராகரிப்பவர்களாகவே இருக்கும். நன்மையை நிராகரிப்பவர்களாகவும் இன்னும் தீமைகளில் அவர்கள் அதிகமாக செல்லப்படுகிறவர்களாகவும் இன்னும் விரைந்து செல்லப்படுகிறவர்களாகவும் இறைவனுக்கு பகிரங்கமான துரோகத்தை கொண்டும் அவர்கள் வாழ்வார்களே தவிர, இதன் காரணமாக கண் முன்பாகவே தன்னுடைய குடும்பமும் வம்சமும் சீரழிவதை யார் புதைகளுக்குள் செல்லும் வரையில் சேர்த்து வைத்து சேமித்து வைத்து இது என்னை வாழ வைக்கும், இனி நான் இறைவனிடமிருந்து தேவையில்லாதவன் என்ற அளவுக்கு பெருமையும் அகம்பாவும் கண்டுவிடுகின்றானோ கேடுதான். வாழ்க்கை முழுமைக்கும் அவனுக்கு கேடுதான். இந்த கேடுகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய புத்தகம் அங்கு விரிக்கப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. இது சரியா என்ற கேள்விக்கு அந்த நிமிடம் அதே கணம் சரிதான் அல்லது தவறுதான் என்பதை அறிவிக்கக்கூடிய இதயமாகத்தான் அந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றது தெளிவாக. பின்னர் இப்படி வாட எனக்கு வழியில்லையே, இதன் மீது நம்பிக்கை கொள்ள வழியில்லையே, இப்படி நம்பிக்கையை கேளுங்கள். என் இறைவனே, எனக்கு நம்பிக்கையை உன்னுடைய பாதையின் மீது உறுதிப்படுத்தி வைப்பாயாக. இன்னும் அந்த நம்பிக்கையின் மீது நான் உறுதிப்பட வேண்டி உன்னிடமிருந்துள்ள ஆற்றலை கொண்டு நீ எனக்கு உதவி செய்வாயாக. சிறந்த முறையில் என்னுடைய வாழ்க்கை துவங்க வேண்டும். சிறந்த முறையில் அந்த வாழ்க்கையிலிருந்தும் நான் வெளியேற வேண்டும். உன்னிடமே என்னுடைய மீறுதல் இருக்கின்றது. நிச்சயமாக நீயே மீட்கும் சக்தி படைத்தவன். நான் மூழ்கிவிட்டேன், இன்னும் உணர்வு இருக்கின்றது. எனவேதான் மூடிக்கொண்டிருக்க நிலையிலும் நான் மூடிக் கொண்டிருக்கின்றேன் என்பது இன்னும் உணர்வு இருக்கின்றது. இப்படி திருந்துங்கள், நீங்கள் உயர்வாக மேலெழுப்பப்படுவீர்கள். உங்களுடைய மூழ்கதிலிருந்தும் நீங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கரை சேர்க்கப்படுவீர்கள். நீங்கள்தான் உயர்ந்த சமுதாயத்தினராகவும் பிற மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அமைக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துவான். அந்த ஞானங்களை கொண்டு தெளிவின் மீது இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை, குழப்பங்களின் மீது இல்லை. உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய புத்தகத்திலிருந்து நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது சரிதான் என்று, எனவேதான் சரியாக இருக்கின்றது என்று உங்களால் ஆமோதிக்க முடிகிறது. பின்னர் இதிலிருந்தும் வெளிப்படக்கூடாது. உங்களுடைய புத்தகத்தின் பக்கம் திருப்புகின்றேன், படியுங்கள். நான் கூறுவது அங்கு இருக்கிறதா இல்லை என்று பாருங்கள். இதற்கு அப்பால் ஒரு புத்தகம் இருக்கின்றதா? உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கவலைக்கிடமான சூழ்நிலைகள் யாரேனும் நீக்கிட முடியுமா? இருந்தாலும் பல சமயங்களில் அமைதியாக இருக்கின்றீர்கள், மனசு நிம்மதியாகவும் இருக்குது. கொடுத்தது யார்? என்னுடைய கற்பனைகளில் நான் போகும்பொழுது பயமும் கவலையும் என்னை வாட்டுகிறது. ஒரு துக்கமான சூழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேனோ என்ற பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றது. ஆனால் இவ்வளவு இருக்கும் பொழுது, இவற்றிலிருந்து நீங்கள் விலகும் பொழுது பல சமயங்களில் அமைதியும் இருக்கின்றது. இரவு நேர தூக்கம் இந்த அமைதிக்கு பிறகுதான். ஒவ்வொரு நாளும் நாம் மனதில் கொண்டிருக்கக்கூடிய இறை விரோதமான எண்ணங்களில் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலும் என் இறைவன் எனக்கு துக்கத்தை நீக்கி அமைதியை கொடுத்து ஒரு சிறிய தூக்கத்தையும் கொடுத்தான். அதன் பிறகு ஒரு மனத்தெளிவையும் கொடுத்தான். அந்த மனத்தெளிவுதான் ஒளியாகும். நம்மிடமிருந்து ஒரு ஒளியை கொடுத்தோம். தூக்கத்திற்கு பிறகு இவ்வளவு நேரமும் இந்த கவலை எங்கிருந்தது என்று கேட்டால், இறைவன் தன் கைவசம் அதை கைப்பற்றி கொண்டான். உங்களுக்கு உறக்கத்தை அளிப்பதற்காகவும் அதில் ஒரு சிறிய தூக்கமும் அதில் ஒரு அமைதியும் உங்களுக்கு, அந்த அமைதியில் ஒரு ஊட்டம் உங்களுக்கு இருக்கின்றது. அதை கொண்டு தெளிவாக உங்களுடைய பார்வை இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், எப்படி தூங்குவதற்கு முன்பாக அவ்வளவு கவலை இருந்தது, எப்படி தூங்கினேன், தூங்கி விழித்த கொஞ்ச நேரத்தில் கவலை இல்லை. இப்பொழுது மீண்டும் நான் பழைய நிலைக்கு போக, பல எண்ணங்களில் நான் என்னை நுழைக்க கவலையும் தீண்டிவிட்டது. அந்த எண்ணங்களின் மீது சத்தியமாக உங்களுடைய வழிமுறைகளும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய அறிவும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தவறான பாதையை நுழைய செய்து துக்கத்தையும் ஏற்படுத்திவிட்டன. நாளைய வாழ்க்கையில் இதுதான் விளைச்சல் என்று உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். எண்ணங்களிலிருந்து விலகுங்கள். எண்ணங்களின் மீது நீங்கள் நிலைப்படுங்கள். ஒரு எண்ணம் நல்ல எண்ணம், அதற்கு புறம்பாக எண்ணங்கள், அவை ஒன்றுக்கொன்று புறம்பானவை பல எண்ணங்கள். நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள் வழிகாட்டுதலை பின்பற்றட்டும். எது நியாயமோ அதனை வழிபடுங்கள். இது இறை வணக்க வழிபாடு. நிச்சயமாக இறைவன் நீதிமான்களையும் நியாயவான்களையும் நேசிக்கின்றான். அவனுடைய நேசத்திற்குரியவர்களாக நீங்கள் மாறுங்கள். அவசரப்பட்டு விட வேண்டாம். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எதன் மீது உங்களுக்கு ஒரு திருப்தியான வழி தெரியவில்லையோ, தெளிவான பாதை தெரியவில்லையோ, அந்த தெளிவின்மையின் மீது எதற்காக அவசரப்படுகின்றீர்கள்? உங்களுடைய வழிமுறைகளில் பல கெட்டுவிடும். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இது இறை வணக்க வழிபாடாகும். இங்கும் இறைவன் உங்களோடு துணை நிற்கின்றான். அவன் பொறுமையாளன். உங்கள் மீது பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது அவனுக்கு நெருக்கமானவர்களாக நீங்கள் ஆகின்றீர்கள். அவன் உங்களோடு இருக்கும் காலமெல்லாம் உங்களை படைத்தவன் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். எப்பொழுது உங்களுடைய கவலைகளை மறக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு அமைதி உண்டு. அமைதிக்கு பிறகுதான் தூக்கம். நீங்கள் கவலை வேண்டாம் என்று விரும்பவில்லை, கவலையில் உழன்று கொண்டிருக்கும் பொழுதே அந்த கவலையை நீக்கி அமைதியை அளித்து தூக்கத்தையும் கொடுத்தான். நீங்கள் அந்த இரவு தூங்குவதற்கு முன்பாக நீ என் கவலையை நீக்கி எனக்கு ஒரு உறக்கத்தை கொடுத்து பின்னர் அந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியும் அந்த ஒரு அழகான சாந்தமும் சமாதானமும் நான் கண்விழிக்கும் நேரம் வரையில் பாதுகாத்தாய். அந்த கண்விழிக்கும் வேலை என்னுடைய மனதின் சோர்வெல்லாம் நீக்கப்பட்டு தூய்மையடைந்த நிலையில் நீ அந்த உணர்வை எனக்கு திரும்பவும் அளித்தாய். ஆனால் கண் விழித்த அடுத்த நிமிடம் உனக்கு நன்றி இல்லாமல் மீண்டும் நேற்றைய வாழ்க்கையினுடைய கவலைகளுக்குள் நான் ஆளானேன். என்னுடைய கேடுகளுக்குள் என்னை நான் ஈடுபடுத்திக் கொண்டேன். தூங்கப் போகும் பொழுது, படுக்கைக்கு போகும் பொழுது, என் இறைவனே நீ என்னை தூங்கச் செய்வதாயும் எந்த சத்தியத்தை கொண்டு தூங்கச் செய்தாயோ அமைதியான தூக்கமாக என்னை நான் மறந்த நிலையில் அதாவது நான் தான் வாழப்போகின்றேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருந்த அவ்வளவு கேடுகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து என்னை மறக்கடிக்க செய்து நான் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த என்னை மறக்கச் செய்து நீ உன்புறத்தில் என்னை ஏற்றுக்கொண்டாய். இப்பொழுது தூக்கத்திலிருந்து என்னை எடுக்கும் பொழுது உன் கைவசமே என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக, உன்னிடமே என்னை நீ நிலைப்படுத்திக் கொள்வாயாக, உன்னை விட்டும் தவறக்கூடிய அந்த பாதையின் மீது என்னை நீ கைவிட்டு விடாதிருப்பாயாக. இந்த பிரார்த்தனையை நீங்கள் உங்களுடைய மனதில் மேற்கொண்ட நிலையில்தான் தூக்கம் நமக்கு அமைய வேண்டுமே தவிர இந்த பிரார்த்தனை இல்லாத நிலையில் தூங்க வேண்டாம். ஒரு நாள் பொழுது இந்த எண்ணத்தில் நான் தூங்கும் பொழுது மறுநாள் நிச்சயமாக அழகான நாள் அது. அந்த பிரார்த்தனையை இறைவன் அடங்கிய முறையில் ஏற்றுக்கொண்டான். முந்தைய நாளின் தீமை மறுநாள் தொடராது. இதனை நீங்கள் அனுபவிக்கவும் வேண்டும். இன்று அந்த பிரார்த்தனையை மேற்கொள்வதன் காரணமாக நாளைய வாழ்க்கை எவ்விதம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் பாருங்கள். பகல் வேலைகளிலும் தூங்குவோம், அப்பொழுதும் இந்த பிரார்த்தனை இருக்கட்டும். பிடித்த பிறகு அதற்கு முந்தைய தருணத்தில் இருந்த கவலைகள் திரும்பவும் வலிய கேட்டாலும் வராது. நன்மையும் அதற்குரிய நல்ல ஆற்றலும் இறைவன் உங்கள் கொடுத்து விட்டான். எனவே இந்த ஆற்றலை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் இந்த ஆற்றலில் உங்களுடைய இலக்கு அமைதிக்குரியதும் சாந்தத்திற்குரியதுமான இலக்காக இருக்கும். உங்களுடைய புத்தகத்தின் மீது உங்களுடைய கவனம் இருக்கட்டும். இதற்கப்பால் புத்தகம் இல்லை, இது மட்டுமே புத்தகம். சத்தியத்தை விளக்கக்கூடிய புத்தகம், உண்மையை மட்டுமே விளக்கக்கூடிய புத்தகம். நிலையான உங்களுடைய பாதை அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய, உயர்ந்து விளங்கக்கூடிய சிறப்பான தகுதிகளை நீங்கள் உயரக்கூடிய பாதை அங்கிருக்கிறது. நம்பிக்கை கொள்வோர் புத்தகத்தின் மீது நம்பிக்கை கொள்ளட்டும். உங்களுடைய ஆன்மா அந்த புத்தகத்தின் சாட்சியமாக இருக்கிறது. உங்களுடைய மனசாட்சி அந்த புத்தகத்திற்கு சாட்சியமாக இருக்கின்றது. இப்பொழுது கூறக்கூடிய ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறதா அல்லது தவறா என்று கேட்டால் நிச்சயமாக மனதிற்கு இதமளிக்கக்கூடிய வகையில் சரியாக இருக்கின்றது. ஆனால் இது நிலைக்க முடியுமா? உங்களால் முடியாது. பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். எங்களை இந்த நன்மையின் மீது நிலைப்படுத்தி விடுவாயாக இறைவனே. மனிதர்களின் போக்குகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்துக்கொள். ஒருபோதும் இனி மனிதர்களுடைய வழிமுறைகளில் சிக்கி சீரடிவதை நீயும் விரும்ப மாட்டாய், நாங்களும் விரும்பவில்லை. உனக்கு விரோதமாக எந்த எண்ணமும் எங்களிடம் இல்லை, எங்களை பாதுகாத்துக்கொள் என்று அவனிடம் சரணடையுங்கள். இது நான் அவனுக்கு அடிமையாக இருக்கின்றேன், அவனுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன், அவனுக்கு கீழ்ப்படுத்தி விட்டேன், சிரம்பணிந்து விட்டேன். இனி எனக்கு தலைக்கணம் கிடையாது. சிரம்பணிதல் என்பது தலைக்கணம். நான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த தலைக்கணம் எனக்கு இல்லை என்பதை அறிவிக்கக்கூடியதுதான். நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம். இந்த நம்பிக்கையின் உணர்வின் மீது நீங்கள் உறுதியாக நிலைப்பட வேண்டும். உணர்ச்சிகளில் ஆகிட வேண்டாம். பயபக்தியாளர்களுக்கு உங்களுடைய ஆன்மாவில் அந்த சாட்சியத்தின் மீது சத்தியம் நிலைபெறக்கூடிய இறைவன் உங்களை நன்மையான அமைப்பில் படைத்து உங்களுக்கு ஆன்மாவையும் அமைத்து அதற்கு நன்மை தீமைகளையும் பிரித்தறிவித்து உங்களை செவ்வையாக்கினான். பின்னர் உங்களுக்கு வாழ அனுமதித்தான். அனுமதிக்கும் பொழுது என்னுடைய உதவியின்றி நீங்கள் வெளியில் செல்ல வேண்டாம், என்னுடைய உதவியின்றி உங்கள் காரியங்களில் ஈடுபட வேண்டாம். உங்கள் காரியங்கள் எண்ணங்களிலிருந்து ஆரம்பமாகின்றது. என்னுடைய உதவி என்று எண்ணங்களின் அளவிடம் ஈடுபட வேண்டாம். அந்த உதவியை கொண்டு நீங்கள் எண்ணங்களில் ஈடுபடும்பொழுது எது சரி எது தவறு என்பதையும் நியாயத்தையும் நான் உங்கள் கற்பிக்கின்றேன். நியாயத்தையும் நீதியையும் நேர்மையான பாதையையும் மீறி மனிதர்களுடைய ஆடம்பரங்களில் நாட்டம் கொண்டவர்களாக, அவர்களுடைய உல்லாசங்களில் நீங்கள் ஈடுபட்டவர்களாக அந்த வாழ்க்கையை அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் ஒவ்வொருவரும் பெரும் வேதனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அறியாதவர்கள் இல்லை. சுற்றி பாருங்கள், உங்களை சுற்றிலும் எவ்வளவு குடும்பங்கள் சீர்ந்து கொண்டிருக்கின்றன. வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள் என்று உங்களுக்கு கதைகளும் வரும், கண்களாலும் பார்ப்பீர்கள். வாழ்ந்த முறை தவறு, அதன் காரணமாக கெட்ட குடும்பங்கள். அவர்கள் வாழ்ந்து கெட்டவர்கள் இல்லை, கெட்டு வாழ்ந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த வகையில் உங்களுடைய எண்ணங்கள் சீர்பட வேண்டும். ஒரு பார்வையில், ஒரு வார்த்தையில், ஒரு அசைவில் அவர்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் எங்கு செல்வார்கள் என்பதை அறியக்கூடிய அந்த மகாசக்தி நமக்கு வேண்டும். நல்லாற்றல் வேண்டும், அறிவின் பெருக்கமும் வேண்டும், ஒளியின் தீர்க்கம் வேண்டும் என்று எப்பொழுது நீங்கள் விரும்பக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய நன்மைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவன். அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் பார்க்கவே முடியாத இறைவன். உங்களுடைய புத்தகத்தை உங்களுக்காக அமைத்தவன். அதில் நன்மை தீமைகளின் இருவேறு பாதையை தெளிவாக அறிவித்தவன். அதில் தெளிவான சட்டம், உங்களுக்கு எதிரான திட்டங்களுக்கு அவை அழகான பதிலாக அமையும். இறைவன் உங்களை சிறந்த முறையில் வெளியாகியிருக்கின்றான். நீங்கள் என் பொருட்டு என் பெயரை கொண்டு சிறந்த முறையில் உங்களுடைய காரியங்கள் நுழையுங்கள், சிறந்த முறையில் வெளியேற்றுவான். அவசரம் என்ற ஒன்றை மட்டும் விலக்கிக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய ஆடம்பரங்களின் பக்கமும் உல்லாசங்களின் பக்கமும் உங்களுடைய பார்வைகள் திரும்ப வேண்டாம். இந்த புத்தகத்தை மூடிவிட்டு அவர்களுடைய பாதைகளை, ஒரு உணர்வு என்ற சத்திய பாதைக்கு பல வழிகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அந்த வழிகளில் நீங்கள் வழிவிடக்கூடாது. இறைவனுடைய தீர்க்கமான, இறைவனுடைய அழகான, அவனிடமிருந்துள்ள கட்டளையாகவும் உங்களுக்கு அழகான நல்லுபதேசம், இந்த இரண்டும் கலந்திருக்கின்றது. கட்டளையும் எச்சரிக்கையும் அழகான உபதேசமும் ஒரே வார்த்தையில். நியாயத்துக்கு புறம்பாக செயல்படாதீர்கள், உங்களுக்கு நீங்களே தீங்கு எடுத்துக் கொள்ளாதீர்கள். இது கட்டளையாகவும் இருக்கின்றது, எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது, நல்லுபதேசமாக இருக்கின்றது, அழகான பாதையாகவும் இருக்கின்றது. அவ்வளையும் உள்ளடக்கக்கூடியது ஒன்று உணர்வு, இறைவனுடைய பாதை. நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் புத்தகத்தை விட்டு வெளியேற வேண்டாம். மற்ற புத்தகங்கள் அவ்வளவும் சாக்கடை. உங்களுடைய புத்தகம் ஆன்மா என்ற புத்தகம், அதில் உங்களுடைய உணர்வு, அந்த உணர்வில் ஆன்மா தெளிவாகும். அந்த தெளிவில் உங்களுடைய உணர்வு இன்னும் ஒளிமயமாகும். அந்த ஒளியின் தீர்க்க தரிசனத்தில் உங்களுடைய இறைவன் தான் உங்களோடு இருக்கின்றான். பெருமை கொள்வதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நன்மைகள் நிறைவேறும் அந்த நாளில் பெருமை கொள்வதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இவை அனைத்துமே இறைவனுடைய வழிபாடாகும், இறை வழிபாடாகும். இதற்கப்பால் இறை வழிபாடு இல்லை. இறைவனுக்கு உங்களுடைய வழிபாட்டை காட்டுங்கள். அவன் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றான். நீங்கள் எவ்விதம் செயல்படுகின்றீர்கள் என்பது தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய பாதையில் இறைவனை நம்பிய பிறகு அந்த உள்ளத்தை கொண்டிருக்கும் நிலையில் வரம்பு மீறி தெளிவாகவே நீங்கள் உங்களுடைய ஆசாபாசங்களின் காரணமாக தவறெடுத்து விட்டாலும் சரி, மீண்டும் உங்களை படைநிலை மீட்டு போனவன் தான். அது அந்த இரவை உங்களை மன்னித்து உங்களை தூங்க செய்கிறான். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் பகலில் இறைவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அந்த பாதைகளை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னும் இரவில் உங்களை அவன் மன்னித்து, உங்களுக்கு அருள் புரிந்து, உங்களுடைய காரியங்களை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு, அதில் உள்ள தீமைகளை நீக்கி மீண்டும் சீர்படுத்தி, பின்னர் உங்களை எழுப்பும் பொழுது அவ்வளவு உற்சாகமான ஒரு மனநிலையோடு எழுந்திருக்கின்றீர்கள். இறைவனுக்கு நன்றியோடு அந்த உற்சாகமான மனநிலை, அந்த புதிய உயிரோட்டத்தை, எந்த கவலையும் தீண்டாமல் புதிய உலகிற்கு நீங்கள் வருகின்றீர்களே, அந்த ஒரு க்ஷணம்தான். அடுத்த க்ஷணம் நீங்கள் பழைய நிலைக்கு சென்று விடுகின்றீர்கள். அந்த ஒரு க்ஷணத்தின் ஒளியை, ஒரு ஒளிக்கீற்றை பற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய இன்றைய வாழ்க்கை என்று என் இறைவனே இந்த ஒளியை அதிகரிப்பாய். ஒளிமங்கக்கூடிய உங்களுடைய அறிவின் பாதையையும் அழிவின் ஆற்றலையும் ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய மனதில் கொண்டு வர வேண்டாம். இறைவன் உங்களை மன்னித்து, உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டு நீக்கி, உங்களுடைய இருதயத்தை தூய்மைப்படுத்தி, உங்களை விடுக்கச் செய்யும் பொழுது அந்த ஒரு க்ஷணம் இருக்கக்கூடிய அந்த சுகமான உணர்வு, அதுதான் இறைவன் உங்களுக்கு அந்த நாளிலிருந்து விதித்த ஒரு அழகான வாழ்க்கையினுடைய, உங்களுக்காக அவன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உபதேசமும் தன்னுடைய வாக்குறுதியுமாகும். இறைவனுடைய வாக்குறுதி ஒருபோதும் மீறாது. இறைவனுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாக போவதும் இல்லை. சுத்தமான உணர்வோடு, தூய்மையான உணர்வோடு உங்களுடைய வாழ்க்கையை என்று முதலாக உங்களுடைய ஆன்மா என்ற அந்த புத்தகத்தின் அடிப்படையில் உணர்வை கொண்டு மட்டுமே வாடுங்கள், உணர்ச்சிகளுக்கு ஆகிவிடாதீர்கள். மனிதர்களுடைய வழிமுறைகளில் அவர்கள் காட்டக்கூடியது ஒவ்வொன்றும் பொருள் அடிப்படையில் மட்டும்தான். அந்த பொருளோ ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டதாக இருக்கின்றது, ஒரு அளவின் படி விதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆனாலும் நீங்கள் அதிகமாக பொருளிட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுதே அளவின் எடையை மீறிவிட்டீர்கள். உங்களுக்காக காய்கறிகள் விளைச்சலாக ஆகி கொண்டிருக்கின்றது. ஒரு தக்காளி விளையுதுன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பூராவுக்கும் தக்காளி விளைச்சி கொடுத்துட்டா வேணும்னு சொல்லுவீங்களா, இல்ல அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா விளைஞ்சாதான் நான் அதை உபயோகப்படுத்த முடியும் சொல்லுவீங்களா? ஒரு காய்கறி உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எடுத்துக்கங்கன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? இல்ல இல்ல கெட்டு போகும். எனக்கு அவ்வப்போது ஃப்ரெஷ்ஷா போகம் தவறாம நாள் தவறாம என் தேவைகளுக்கு குறைவில்லாம விளைஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த பசுமைத்தன்மையோட எனக்கு வேணுங்கிறது விரும்புவீங்களா? அல்லது உங்கள் உணவுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டா நீங்க வச்சுட்டு வாழ்வீங்களா? அதிகமாக பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பது இதற்கு ஒப்பானதானே? பொருள் என்பது ஜடமாக இருப்பதன் காரணமாக அது ஏற்கனவே அழிந்து விட்டது. ஆனால் உணவோ அது ஜடமில்லை. உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உணவு அவ்வப்பொழுது அது காய்ந்து போவதற்கு முன்பாக, கூளங்களாக ஆவதற்கு முன்பாக, அடிய போவதற்கு முன்பாக உங்களுக்கு அது உணவாக வேண்டும். அதை சேர்த்து வைத்து காய வைத்து பிறகு அது உலரச் செய்து பின்னர் நீங்கள் உண்கின்றீர்கள். அது உலர்ந்த நிலையில், கூளங்களாக இருக்கக்கூடிய நிலையில் அது நெருப்பாகும். ஒவ்வொருவருக்கும் அதனை உண்ணும் பொழுது, நாள்பட்ட உணவை உண்ணும் பொழுது, அது நான் சேகரித்து வைத்திருக்கின்றேன், அதனை நான் பதப்படுத்தி வைத்திருக்கின்றேன் அறிவின் பெருமையை கொண்டு, தூய்மையாகவும் பசுமைத்தன்மை மாறாதாகவும் அப்பொழுது விளைந்த அந்த இயற்கையோடு நீங்கள் உயிரோட்டத்தோடு உண்ண வேண்டுமா? அதை காய்ந்த சருகளாக்கி வெப்பம் அதில் குடிகொண்டு எந்த நிமிடமும் தீப்பற்றி எறியலாம் என்ற அந்த வெப்பத்தை கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் அந்த உணவை உட்கொண்டால் உங்களுடைய கதி என்ன? வயிறு ஒவ்வொருவருக்கும் கெட்டிருப்பதும் குடல் பூராவும் வெந்து போயிருப்பதற்கும் காரணம் உங்களுடைய சேர்த்து வைத்து அந்த உணவை கொண்டு நான் வாழ்வேன், இறைவன் எனக்காக அவ்வப்போது தேவைகளுக்கு பசுமையாக படைக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. உங்களுடைய அறிவு சேமித்து வைத்து பதப்படுத்தி உலரச் செய்து காய வைத்து குளங்களாக்கி வெப்பத்தன்மை அடையச் செய்து நெருக்கப்பட்டக்கூடிய நிலைக்கு நான் அதை ஆக்கியதும் என் அறிவை கொண்டு இப்பொழுது நான் உண்டுகின்றேன். நீங்கள் உங்களுடைய வயிறுகளில் கொட்டிக் கொள்வதெல்லாம் நெருப்பை தவிரவில்லை. உங்களுடைய அறிவினுடைய உச்சகட்டம் நெருப்பு, நெருப்புக்கு இடையாகி கொண்டிருக்கின்றீர்கள். அது பெருமை வேறு. நாங்கள் தான் உணவை பதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் அறிவு இருந்தால் அந்த உணவு படைச்சது யாரு? நாங்கள் தான் ஏறு விடுகின்றோம். அதுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் தண்ணியை கொண்டு வருவது யாரு? நாங்கள் பூமியிலிருந்து தண்ணியை நாங்கள் பாய்ச்சுவோம். அந்த தண்ணியை தான் அமைச்சது யார்? இப்ப தண்ணீரும் உறிஞ்சப்பட்டதாக ஆகிவிட்டது. இப்பொழுது எங்கே செல்வீர்கள்? வானங்களும் பூமியும் வேணுமா, பூமி மட்டும் வேண்டுமா என்று கேட்டால் பூமி தான் வேண்டும். இதோ பூமி எடுத்துக்கொள்ளுங்கள், இனி அதற்கான விளைச்சல் வானங்களில் இருந்து இறங்க வேண்டியிருக்கின்றது. பூமியை விலைக்கு வாங்கியாச்சு, வானத்தை எப்படி விலைக்கு வாங்க வேண்டும்? அதனுடைய காற்றும் அதனுடைய குளிர்ச்சியும் அதனுடைய வெப்பத்தன்மையும் அதனுடைய கதகதப்பும் அதனுடைய உயிரோட்டமும் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குவீங்க? அறிவில்லாத, அறியாமை அல்ல முட்டாள்களாக இருக்கக்கூடிய இந்த மூடத்தனமான மக்களை விட்டும் நீங்கள் விலகுங்கள். உங்களுக்கு வானம் முக்கியம், பூமி அல்ல. வானங்களில் விழுந்து விளைந்தால்தான் பூமி, அவ்வாறு இல்லை என்றால் பூமியில் நடமாட்டம் இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள், இவர்கள் பூமியை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாமோ அருளை இறைவனிடம் இருந்து நாடுகின்றோம். உங்கள் கால்களுக்கு அடியில் விளைச்சல் இருக்கின்றன, இதுவும் உணர்வுதான். பணத்தை கொடுத்து உங்களால் வானத்தை விலைக்கு வாங்க முடிய அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்கள் என்ற முட்டாள்தனமான போக்குகளிலிருந்தும் அவருடைய உல்லாசங்களிலிருந்து விலகுங்கள். உங்களை பாதுகாக்க உங்களுடைய இறைவன் போதுமானவன். அத்தியாயம் 2 வசனம் 1 அலிஃப் லாம் மீம். இது இறைவனுடைய பெயர்களினுடைய ஆரம்ப எழுத்து. அலிஃப் லாம் மீம். அலிஃப் என்பது அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆ, ஒரு காலம் பார்க்க முடியாத இறைவன், உங்களுடைய தேவைகளை கவனித்துக் கொண்டிருப்பவன், உங்களுக்கான ஆன்மாவை அமைத்தவன், அதில் உங்களுக்கான உணர்வை கொடுத்து வழிகாட்டுபவன். நீங்கள் துன்புறும் பொழுது இறைவனை என்று கூப்பிடும் பொழுது உங்களுக்கு செவிசாய்ப்பவனும் அவன் தான், உங்களுக்கு அந்த துன்பத்தை நீக்குபவனும் அவன் தான். ஆனாலும் நீங்கள் அவனை பார்க்க முடியாது. மகாசக்தி பார்க்க முடியாது. அதனுடைய பொருள், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மகாசக்தி உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பவன். நீங்கள் துன்பத்திற்குள்ளாகும் போது அவனை அழைத்தால் பதில் கொடுப்பனும் அவன் தான். இது அல்லாஹ் என்பதனுடைய பொருளாகும். லாம் என்பது அவனை தவிர இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. இன்னமும் லத்தீப் என்பதனுடைய வார்த்தை, நுணுக்கமாக நுணுக்கமாக உங்களை கவனிப்பவன். ஒவ்வொரு அணுவையும், கடுகின் வித்தின் அளவு இருந்தாலும் அதனையும் கவனித்து அதனுடைய நன்மைகளுக்கு நன்மையும் தீமைகளுக்கு அவன் மன்னிப்பையும் அளிக்கலாம் அல்லது வேதனையிலும் ஆழ்த்திவிடலாம். அவ்வளவு நுட்பமாக கவனிக்கக்கூடியவன். இன்னும் அவன் உங்கள் மீது பரிவையுடையவன். லத்தீப் என்பதனுடைய பொருளுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. அவன் உங்கள் மீது பண்பாளன், உங்கள் மீது பொறுமையாளன், உங்கள் மீது அழகான நன்மைகளை அளிப்பதற்காக காத்து கொண்டிருப்பவன். இஸ் சோ ஜென்டில் ஷட்டில். உங்களுக்கு நன்மையையும் அமைதியையும் தவிர அவன் அளிப்பதற்காக உங்களுக்கு கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு சின்ன கடுகின் வித்தின் அளவே இடைவெளிதான் அந்த நன்மை, அதனையும் கணக்கில் கொண்டு வந்து அதில் முதலில் வாழ வைக்கின்றான். நீங்கள் அவனுடைய அருளை பெற வேண்டியும் உணர வேண்டியும். மீன் என்பது முத்தகீன், அதாவது பயபக்தியாளர்களுக்கு நுட்பமான அந்த இறைவன் அவர்களுக்கான நன்மைகளை ஒரு சிறிதும் குறைத்து விடாமல் அதில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த மகாசக்தி ஒருவன் போதுமானவன். யார் உள்ளட்சியுடையவர்களாக இருக்கின்றீர்களோ, நன்மை தவறிட வேண்டாம் என்று உள்ளட்சியுடையவர்களாக இருக்கின்றீர்களோ, அவர்களுக்கு யாவற்றையும் ஒரு அணுவளவு நன்மையும் கூட உங்களை விட்டும் தவறி போக செய்திட மாட்டானே. அந்த பேரலான மகாசக்தியும் அவன் ஒருவன் உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் போதுமானவன். உணர்வோடு வாழ்ந்து வாருங்கள். அந்த உணர்வு உங்களுடைய இதயத்தில் அமைக்கப்பட்டுக்கூடிய மாபெரும் மிகப்பெரும் சக்தியாகும். அந்த புத்தகத்தை படியுங்கள். அத்தியாயம் 2:2 வசனம், இதுவே புத்தகம். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. இதில் தான் வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. இதற்கப்பால் வாழ்க்கை இல்லை. யார் இந்த உணர்வுக்கு மீறினால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்று அஞ்சுகின்றார்களோ, இந்த உணர்வுக்கு மனசாட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட்டுவிடக்கூடாதே, என் இறைவனுக்கு பகிரங்கமான துரோகியாக அமைந்துவிடக்கூடாதே என்று அஞ்சுகின்றார்களோ, அவர்களுக்கு இந்த புத்தகம் ஒன்று போதும். அவர்களை ஈருலகிலும் உலகத்திலும் பூமியிலும் சரி வானத்திலும் சரி இந்த இரண்டையும் இணைத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் அவர்களை மிஞ்சுவது எவரும் இல்லை. இது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. இறைவனுடைய வாக்குறுதியில் எந்த மாற்றமும் இல்லை. அவனுடைய வழிகாட்டுதலில் அவன் பொய்ப்பித்து விடுவான் என்பதும் இல்லை. அவன் உங்களுக்கு அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்ற இயலாதவன் இல்லை. அந்த அளவுக்கு அவனை காத்திட வேண்டாம். சிறந்த முறையில் என்று முதலாக உங்களுடைய வாழ்க்கையின் விடயங்கள் சிறந்த முறையில் அவன் உங்களை தன்பால் மீட்டுவான். ஒவ்வொரு நாளின் தூக்கமும் இறைவன் உங்களை மன்னித்து விட்டான் என்பதற்கான அறிகுறி. வெடிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்துணர்ச்சி, அதற்கு நன்றியுடன் இருக்கிறீர்களானால் அந்த புத்துணர்ச்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனியும் ஆன்மாவின் உணர்வின்படி செயல்படுங்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் எப்பொழுதும் திறந்து வைத்திருங்கள். இதற்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம். நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு போதுமான பாதுகாவலனாகவும் உதவியாளர்களுக்கு அவன் தன் மீது பொறுப்பேற்றுக் கொண்டான். தன் பொறுப்பிலிருந்து அவன் மீள்வதில்லை.